الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், தன் மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், இஸ்லாமியரின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபை தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதவிப்பினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பருவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் எனக்கு காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹின் இல்லமாம் பள்ளி வாயில் இருந்து கொள்ளும் இருக்குமெல்லாம் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களில் ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தை வேண்டுவிடாமல் அவரை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாள் முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூயம் செய்து கொள்கின்றேன், எனும் நட்டத்தலை பிறப்பிக்கின்றேன். அந்த மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் இருக்கக்கூடிய காலம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாதம், சங்கையான புனிதமான மகத்துவமான குர்ஆனில் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டில் இருந்து எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் ஐந்தெனும் கடமைகளில் ஐந்தாவது கடமை, ஐந்து கடமைகளிலும் வித்தியாசமான கடமை, பல சிறப்பம்சங்களை பொருந்திய கடமை, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பறக்கை தலையுடன் இரண்டு ஆடைகளுடன் படைத்த மக்களானவை விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முழு உலகத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். 12 மாதங்களில்
நான்கு மாதங்கள் சிறப்பான மாதங்கள், மாட்டு கருத்து யாருக்கும் கிடையாது. குர்ஆனுடைய வசனம் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அதுலையும் உலமாக்களுடைய முஹத்தீஸீன்கள் எழுதுகிறார்கள், இந்த வருடத்திலே வரக்கூடிய பத்து நாட்கள் செலவிருக்கின்றன. வருடத்தில் வரக்கூடிய சில மாதங்கள்ல பத்து நாட்கள் இருக்கின்றன. ஹதீஸுடைய வெளிச்சத்தில் அந்த பத்து நாட்கள் இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த பத்து நாட்கள் இந்த பூமிக்கு மேலால் கிடையாது. முதலாவது ரமலானுடைய கடைசி பத்து, இந்த பத்து தினங்களுக்கு அடிக்க இந்த பூமிக்கு மேலால் கியாமத்து வரைக்கும் எந்த பத்தும் நேரமளிக்க முடியாது. ஏன் கடைசி பத்து குர்ஆனோடு சம்பந்தப்படுகிறது. குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட பத்து, சாதாரணமான பத்து அல்ல. எனவே இந்த பூமிக்கு மேலால் மூன்று முதல் பத்துகளில் முதலாவது அந்தஸ்து பெறுகின்ற பத்து ரமலானுடைய கடைசி பத்து குர்ஆன் சம்பந்தப்படுகிறது. அந்தஸ்தின் பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை வைத்திருக்கிறான். இது போன்ற ஒரு இரவு இந்த பூமிக்கு மேலால் வேற எந்த தினத்திலும் கிடையாது. இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து, நம் முன்னோக்கி இருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலையும் முதல் பத்து நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக்கி இருக்கிறார்கள். காரணம் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த முதல் பத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு தினம் இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய தினம், சாதாரணமான தினம் அல்ல. அந்த தினத்தில் இந்த பூமிக்கு மேலால் ரப்பு அல்லாஹ் நரக விடுதலை கொடுப்பது போன்று எந்த பகலிலும் அல்லாஹ் நரக விடுதலை அளிப்பது கிடையாது. அவ்வளவு சிறப்பான இடம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவை பற்றி சொன்னார்கள் என்றால், அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு ஹாஜ் நின்று கொண்டு பறட்டை தலையுடன் சுட்டரிக்கும் சூட்டோடு இருக்கரம் ஏந்துகின்ற கட்டன், அந்த கட்டத்தில் எந்த ஹாஜுடைய உள்ளத்திலாவது நான் கேட்க போகின்ற துஆவை அல்லாஹ் கபூலாக்குவானா என்ற சந்தேகம் யாருக்காவது அரஃபாவுடைய தினத்தில அரஃபாவுடைய மைதானத்தில் உள்ளத்தில வந்தால் அவனை போன்ற பெரும்பாவி இந்த பூமிக்கு மேல கிடையாது என்றார்கள் மாணவர். அவ்வளவு சிறப்பான தினம். எனவே இரண்டாவது சிறப்பான பத்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து. அதற்கு காரணம் அந்த துல்ஹிஜ்ஜாவில்தான் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. மூன்றாவது பத்து முஹர்ரமுடைய முதல் பத்து, காரணம் அந்த பத்தில் அல்லாஹ் ஆஷூராவுடைய தினத்தை வைத்திருக்கிறார், ஆஷூராவுடைய தினம். எனவே இந்த மூன்று பத்துகளும் சிறப்பான பத்துகள். இனி அந்த பத்துகளில் நாம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பத்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து. இந்த பத்திலே ஏராளமான அமல்களை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. ஏராளமான அமல்கள் இருக்கிறது. இந்த பத்து சாதாரணமான பத்து அல்ல. ஏனைய பத்தை விட இதற்கு ஒரு சிறப்பம்சம் கொடுக்கிறாங்க. ஏனைய பத்துகளில் எல்லா இபாதத்துகளையும் செய்யலாம், ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடிய இபாதத்தை செய்ய முடியாது. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்தில் மாத்திரம்தான் ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் ஒட்டுமொத்தமான அமல்களும் செய்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து. நோன்பு பிடிக்கலாம், தான தர்மங்கள் சதகாக்கள் செய்யலாம், குர்ஆன் திலாவத்துகள் ஓதலாம், தொழலாம், எல்லா இபாதத்துகளும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இதை பற்றி நாம் பேசவில்லை. எல்லா இபாதத்துகளையும் பேசுவதற்கு நேரம் போராது. நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நண்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாரும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டார். ஹஜ்ஜு பெருநாள் என்று ஒன்று எங்களுடைய செவிகளுக்கு பட்டுவிட்டார். ஓரிரு மாதங்களுக்கு முன்னாலே நாம் அனைவர்களும் நிர்வாகம் உட்பட மாஷா அல்லாஹ், இந்த காலத்தில் முன்னைய காலம் போது கிடையாது, மஹல்லா வாசிகளுக்கு, ஜும்மிகளுக்கு, ஊர் மக்களுக்கு லேசாக்கி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி பல மசூராக்கள், பல மீட்டிங்கள், பல ஏற்பாடுகளை செய்த நிர்வாகங்கள் எப்படியாவது சரி இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் பெருநாளுடைய தினத்திலிருந்து ஐயாமுத்தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தினங்களையும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விசித்திரமான, ஆச்சரியமான, அல்லாவுக்கு விருப்பமான அமல், குர்பானியுடைய அமல், குர்பானியுடைய அமல், உஹியாவுடைய அமல், இந்த அமலை மாஷா அல்லாஹ் நிறைய இன்று பள்ளி வாயல்களிலே கூட்டாக ஒன்று சேர்ந்து கொடுப்பதற்கு பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய மஹல்லாவில் இந்த வருடம் கூட்டு குர்பான் என்ற திட்டத்தின் கீழ் பாரிய ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் இருக்கிறது, ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் படைச்ச ரப்புல் ஆலமீனிடத்தில் அவனுக்கு விருப்பமான ஒரு அமல் அந்த தினத்தில் இருக்கும் என்றான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்பானுடைய அமலை தவிர வேறு சிறப்பான அமல் ரப்புக்கு கிடையாது, ரப்பிடத்தில் கிடையாது. ஏனென்றால் இந்த அமலை அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான தொழுகை என்று சொல்லக்கூடிய அமலோடு சேர்த்து சொல்லி இருக்கிறான், தொழுகையோடு இணைத்து சொல்லியிருக்கிறான். மேலே குறிப்பிட்ட வசனத்தில் அவைத்தான் சொல்கிறான், இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களை ரப்பை தொழுதுவிட்டு அவன் விதியாக்கி அந்த குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுகையோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஜகாத்துக்கு பின்னால் ஒரே ஒரு இபாதத் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் கொடுக்கப்படுகின்ற உஹியாவுடைய அமலை தான் ரப்பு அல்லாஹ் தொழுகையுடன் சேர்த்து சொல்லியிருக்கிறான் என்ற காரணத்தினால் உலமாக்கள் இந்த அமலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே நாம் நிறைவேற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். கணியத்துறையிலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வியாபாரிகள் அந்த மிற்புராணிகளை, ஆடு மாடு ஒட்டகம் எங்களுடைய நாட்டில் கிடையாது, ஆடு மாடுகளை விற்பதற்காக வேண்டி கொண்டு வருகின்ற காலம், அதை குர்பான் கொடுப்பவர்கள் வாங்குகின்ற காலம், இந்த கண்ணியமான உதஹியா என்று எடுக்கும் போது பல தலைப்புகளில் பேசலாம், பல தலைப்புகளில் பேசலாம், அதனுடைய சட்டத்திட்டங்களை பேசலாம், அதனுடைய சிறப்பை பேசலாம். சுபஹானல்லாஹ், இதனுடைய சட்டம் என்ன, இது சுன்னத்தா அல்லது சுன்னத்து முஅக்கதாவா அல்லது இது சாதாரணமான ஒரு சுன்னத்தா அல்லது வாஜிபா கட்டாயம் கொடுத்தே ஆகணுமா, உலமாக்களுடைய கருத்துகள் என்ன, ஏராளமான விடயங்கள். எங்களுடைய மதுகளை பொறுத்த வரைக்கும் சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத், ஹனபி மதுகளை எடுத்துக்கொண்டா இந்த உபஹியா என்று சொல்லக்கூடிய கடமை வாஜிப், வாஜிப் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுக்காவிட்டால் அவன் மிகப்பெரிய பாவியாவான். அல்லாஹ்விடத்தில் யாருக்கு வசதி இருந்து, யாருக்கு வாய்ப்பு இருந்து உபஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்து யார் நிறைவேற்றவில்லையோ, ஹனபியாக்களுடைய அமைப்பின் படி குர்ஆன் ஹதீஸை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தில் குர்பான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டளையாக சொல்கிறான். அதனால் வசதி படைத்தவர்கள் கொடுப்பது வாஜிப் என்று உலமாக்கள் பேசுகிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு குர்பான் உல்ஹியா பெருநாளுடைய தினத்தில் கொடுப்பதற்கு வசதி இருந்து பொதுவோக்காக தான் தோண்டித்தனமாக அவன் கொடுக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களோடு சேர்ந்து பெருநாள் தொழுவதற்கு பெருநாளை பள்ளிக்கு வர வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். www.acmyc.com இதையெல்லாம் வைத்து உலமாக்கள் அனபியாக்கள் எழுதுகிறார்கள், வசதி படைத்தவர்கள் குர்பான் கொடுப்பது வாஜிப். சட்டம் ஒரு பக்கம் பேசலாம், எதை கொடுக்க வேண்டும், வயது எப்படி இருக்க வேண்டும், எப்படியான மிருகத்தை கொடுக்க வேண்டும், சுபஹானல்லாஹ். இன்னொரு பக்கத்திலே பவாயில்களை பேசலாம், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை நிறைவே பிராபித்தால் அதிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரே அந்த பெருநாளுடைய தினத்தில் உலமாக்கள் எழுதுறாங்க இந்த ஹதீஸை வச்சு படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் அந்த தினத்தில் செலவழிக்கக்கூடிய செலவினங்களில் அது கோடியாக இருக்கட்டும், அது லட்சமாக இருக்கட்டும், அது மில்லியனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே எத்தனை காரியங்களுக்கு செலவழிக்கட்டும், அது மஸ்ஜித், அது பள்ளிவாசல், அது பாடசாலை, அது வைத்தியசாலை, அது குமரி காரியம், அது ஏழையுடைய கண்ணீரை தெளிப்பதாக இருக்கலாம், எத்தனை செலவினங்கள், எத்தனை தானவரங்கள் கோடிக்கணக்காக இருக்கட்டும், அந்த பெருநாளுடைய தினத்தில் படைத்தரப்பு விரும்பி எதிர்பார்க்குகின்ற ஒரே இபாதத் குர்பானுடைய அமல். இது அண்ணாவுக்கு மிகவும் விருப்பமானது என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமிதியுடைய ரிவாயத் அதுல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு சிறப்பை சொல்லி அடுத்த தலைப்புக்கு போகிறேன். ஒரு நபர் நீயத்து வைத்து குர்பானுடைய அந்த அமலை செய்வதற்காக வேண்டி பெருநாளுடைய தினத்தில் பெருநாளை தொழுதுவிட்டு அந்த அறுக்கப்படுகின்ற இடத்துக்கு போய் தன்னுடைய சொந்த கையால கத்தியை எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லி அந்த பெருநாளுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கின்ற நேரத்தில் அந்த பிராணியுடைய கழுத்தில் இருந்து முதலாவது வெளியாகின்ற இரத்த சொட்டு கீழே விழுவதற்கு முன்னால் பூமியிலே படுவதற்கு முன்னால் அந்த ஹாஜியுடைய அந்த நபருடைய ஒட்டுமொத்தமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல ஒரு பாயிண்ட் உலமாக்கல் நுட்பத்தில் எழுதுறாங்க, யாரு இந்த உபஹியாவுடைய அமல அந்த பெருநாளுடைய தினத்துல கொடுப்பாங்களோ அல்லாஹ் அந்த வருஷத்துக்குரிய செலவினங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? எல்லா அமலும் நாம் விரும்பி செய்கிறோம், எல்லா அமலும் நாம் விரும்பி செய்கிறோம். படைத்த ரப்பு விரும்பிய ஹயாத்தாக்கி ஒரு அமல் இருக்கும் என்றால் குர்பானியுடைய அமல். நாம் இன்று ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கின்றோம், இதனுடைய சரித்திரம் அதுவல்ல, இதனுடைய சரித்திரம் அதுவல்ல. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தது ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அறுக்கவல்ல, தவம் இருந்து கெஞ்சி பணிந்து 90 வயதுக்கு அப்பால் படைத்த ரப்பிலாதவிடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்டு 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 தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்கள் முன் வந்தது மாட்டை அறுக்கவல்ல, அவர்கள் முன் வந்தது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு. உலமாக்கள் எழுதுறாங்க, தப்பித்தவரி ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்ததை அறுபட்டிருந்தால் கியாமத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமான குடும்பங்களும் தன்னுடைய மூத்த பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள். இறக்கினான் அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து ஆட்டை, உலகத்துடைய ஆடு அல்ல, உலகத்துடைய மாடு ஒட்டகம் அல்ல, அதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கினது உலகத்தை அல்ல சுவர்க்கத்தில் இருந்து ஆட்டை இறக்கினார். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சோதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவம் இருந்து பெற்ற பின்னலே கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்க முன்வந்த அந்த செயல் ரப்புக்கு பிடித்தது. அந்த பிடித்த ஒரே காரணம் கியாமத்து வரைக்கும் ரப்பு அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அந்த செயலை கண்டு கடிக்க வேண்டும் என்று விரும்பினான். இந்த உம்மத்துக்கெல்லாம் விதியாக்கினான் கியாமத்து வரைக்கும் இந்த அமல் நடக்கும். சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், ரப்புக்கு விருப்பமான அமல். சுபஹானல்லாஹ். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் இந்த கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ மிக பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரைக்கு கொடுத்த பரக்கத்தை இந்த அமலை செய்வதன் மூலமாக செய்யக்கூடிய நபருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்துகளை சொல்கிறான். சாதாரணமாக அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய தலைப்புகளில் உபஹியாவுடைய விடயத்தை பேசலாம். உண்டை மாற்றி ஏனென்றால் நான் இந்த இன்று இந்த தலைப்பை எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுதுதான் உலகியாவுடைய பிராணிகள் எங்களுடைய ஊர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது, எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அமலையும் எங்களை நாட்டில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம்கள் மாத்திரம் வாழுகின்ற நாடு அல்ல எங்களுடைய நாடு இலங்கை நாடு, பல்லின மக்கள் வாழுகின்ற நாடு, பல மதத்தவர்கள் வாழுகின்ற நாடு, ஒவ்வொருத்தருடைய கிரியைகளும் வித்தியாசமான நாடு. இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த குர்பானியுடைய அமல் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ஆனால் இந்த நாட்டில் அந்நியர்கள் இருக்கிறார்கள், இந்த அமல் அவர்களுக்கு வெறுப்பூட்டக்கூடிய ஒரு செயல். ஏனென்றால் இந்த பிராணிகளை சில இனத்தவர்கள் அவர்களுடைய கடவுள்களாக வணங்குகிறார்கள், கடவுள்களாக வணங்குகிறார்கள். எனவே பல்லினம் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒருத்தருக்கு விருப்பமாகவும் இன்னொரு சாராருக்கு வெறுப்பாகவும் இருக்கின்ற இந்த செயல் இந்த நாட்டில் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? இதன் மிக்க நுணுக்கமாக ஹிக்மத்தாக அழகான முறையில் திட்டம் தீட்டி பல ஆலோசனைகளுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை முதலாவது புரிய வேண்டும். எங்களுக்கு விருப்பமாகாமல் நாங்கள் நினைச்ச மாதிரி செய்ய முடியும் என்ற சந்தனத்தோடு செய்ய முடியாது. இதற்கு முன்னால் அப்படி செய்த காரணத்தினால்தான் பல பிரச்சனைகளுக்கு இந்த நாட்டில் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாம் முன்னோக்கினோம், முகம் கொடுத்தோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு விருப்பமான அந்நியர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு அமலை இந்த நாட்டில் செய்கின்ற போது உலமாக்களுடைய வழிகாட்டலோடு குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தோடு நாம் அதை நிறைவேற்றுவதற்கு ஒட்டுமொத்தமானவர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆக இலகுவான ஒரு வழிதான் கூட்டு குர்பான் என்கிறது. காரணம் என்னவென்றால், அதற்கு உதாரணத்தை சொல்கிறேன். எங்களுடைய ஊரில் விளம்பரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். நாம் புறப்பதற்கு முன்னாலே அனைத்துமே கூட்டாகத்தான் நடக்கும். ஜகாத்தில் இருந்து குர்பானில் இருந்து எங்களுடைய பகுதியில் நாம் புறப்பதற்கு முன்னாலே இருந்தே கூட்டமலாகத்தான் நடக்கும். அந்த பிரச்சனை எழும்பிய கட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குர்பான் கொடுப்பதற்கு மாடுகளை கொண்டு வருவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு காலம் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னால் பாதி ஒரு பிரச்சனைக்கு சமூகம் முகம் கொடுத்தது அல்லாஹ்வுடைய கிருபை. என்ன பிரச்சனை வந்தாலும் அமல் நடைபெற்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் கியாமத்து வரைக்கும் நடக்கும், அதில் சந்தேகமில்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய பகுதியில் கூட்டாங்க கொடுத்தார்கள். இந்த போலீஸ் மாதிபர் அந்த இடத்துக்கு அவருக்கு பெட்டிஷன் அடிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நடக்கிறது, முறையாக சொல்ல செய்ய சொல்லியிருந்தார்கள். வந்து பார்த்து விட்டு அதற்குரிய ஏற்பாட்டை பார்த்தார்கள். அந்த கழிவுகளை கொட்டுவதற்கு பல குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. அப்படி அவர்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டது. அவர் சொன்ன வார்த்தை, எல்லா பகுதிகளிலையும் இந்த நடைமுறையை கையாண்டீர்கள் என்றால் நாட்டில் பிரச்சனை வருவதற்கு சாத்தியமே இல்லை. அதனால கூட்டாக கொடுக்கின்ற நேரத்தில் மாற்றால் அதற்குரிய ஏற்பாட்டை நிர்வாகம் ஓர் மக்கள் சேர்ந்து செய்வார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்பதை கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். எனவே அதை எப்படி செய்தால் முறையாக செய்ய முடியுமோ, ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசூதாக்களை பண்ணி நிர்வாகத்தில் வேண்டிக் கொள்ள அதை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வார். கணேசபுரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில நாட்டில் எந்த அமலை எடுத்தாலும் ஒரு மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுது, மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. ஹஜ்ஜுடைய கடமை எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. நினைச்ச மாதிரி நினைத்த உடனேயே விசா போட்டு ஹஜ்ஜுக்கு போவேனா? அந்த மினிஸ்ட்ரியை நாடணும், அதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்குரிய கோட்டாவை எடுக்கணும், அதுக்குரிய பணத்தை கட்டணும். நினைத்த பிரகாரம் செல்ல முடியாது. தொழப்போகிறோம், பள்ளி வேணும். பள்ளி கட்டுவதாக இருந்தாலும் ஒரு மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. எதை எடுத்தாலும் மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. அதே போல உருஷியாவுடைய விடயத்தை எடுத்தால் ஒரு மினிஸ்ட்ரி அல்ல, ஐந்து மினிஸ்ட்ரிகள் சம்பந்தப்படுகின்றன. ஐந்து மினிஸ்ட்ரிகள் சம்பந்தப்படுகின்றன உருஷியாவுடைய அமலுக்கு மட்டும். ஹஜ்ஜிக்கு ஒரு மினிஸ்ட்ரி, தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி. ஆனால் உலகியா குர்பானுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ், ஐந்து மினிஸ்ட்ரிகள் அமைச்சுகள் சம்பந்தப்படுகின்றன என்பதை நவீன உலமாக்கள் நாட்டுடைய நிலைமையை வைத்து எங்களுக்கு சொல்லித் தருகிறார். முதலாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லஞ்ச் ஆஃப் அண்ட் டெவலப்மெண்ட், கால்நடை அபிவிருத்தி மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. கால்நடை அபிவிருத்தி அமைச்சு சம்பந்தப்படுகிறது. இது மிக பிரதானம். இந்த அமைச்சுக்கு கீழான் பேராதனி யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கால்நடைகளுக்குரிய சட்டங்கள் இயற்றப்படுகிறது. கால்நடைகளுக்குரிய சட்டம், ஆடு மாடு, எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு குறிப்பாக, இதனுடைய சட்டம் அந்த பேராசிரிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்டின் மூலமாகத்தான் கால்நடை எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்ற இடம் பேராதனி யூனிவர்சிட்டியில் இருக்கிறது. இந்த சட்டம் எதை சொல்லுகிறது என்றால், கால்நடை எப்படி இருக்க வேண்டும், எப்படியான பிராணி அறுக்கப்பட வேண்டும், அறுக்கப்படுகின்ற நேரத்தில் பிராணி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்க வேண்டும், ஒட்டுமொத்தமான சமாச்சாரமும் அங்கிருந்துதான் இயற்றப்படுகிறது. அது பார்லிமெண்ட்டுக்கு வருகிறது. வந்து பார்லிமெண்ட் எக்ஸ்டாக அது பரிபூர்ணம் பெறுகிறது. சுபஹானல்லாஹ். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எங்களுடைய பார்வையில் அது பேராதனி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்டில் வந்த சட்டம், எங்களுடைய பார்வையில் மினிஸ்ட்ரி அந்த கால்நடை அமைச்சர் வந்த சட்டம், எங்களுடைய பார்வையில் பார்லிமெண்ட்லே பாசாக்கப்பட்ட சட்டம் என்று பேசுகிறோமே, உண்மை அதுவல்ல. இஸ்லாத்தையும் இந்த சட்டத்தையும் எடுத்து உற்று நோக்கினார், உற்று நோக்கினால் இந்த நாடு பேசுகின்ற சட்டத்தை விட 1400 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய உயிரை விட மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலுக்கு சொன்ன சட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. சுருக்கம் என்ன தெரியுமா, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் எந்த நாட்டிலேயாக இருந்தாலும் சரி இந்த அமலை செய்வார்கள் என்றால் எந்த நாட்டுடைய சட்டத்துக்கும் இது விரோதமாக அமையாது. விரோதமாக இதை பற்றி பேசியதிலே வயசை சொல்லி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பிராணியை கொடுக்க வேண்டும், இது எந்த எட்டிலும் இல்லை, எந்த நாட்டு சட்டத்திலும் இல்லை. இஸ்லாம் பேசுது குர்பான் என்றால் நினைத்த மாதிரி கொடுக்க முடியாது. நீங்கள் உபசிய ஆட்டை கொடுக்க வேண்டீங்களா, பிறந்த ஆட்டை உங்களால் கொடுக்க முடியாது. இதுல வியாபாரிகள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களை நம்பி எடுக்குகிறார்கள், அதுல ஓட்டம் உள்ளவர்கள் நீங்கள். ஆடு மாடு வியாபாரம் செய்கிறவர்கள் வாங்குகிறவர்களுக்கு தெரியாது, அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்து விடுவார்கள். நீங்கள் அதனுடைய வயதை சொல்லியிருக்கலாம், உண்மையாக இருந்தால் தப்பிக் கொள்வீர்கள். பொய்யை சொல்லி வயது குறைந்த பிராணியை கொடுத்து அவர்கள் குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் நிறைவேறாது. மார்க்க சட்டம் வயது குறைந்த பிராணியை யாராவது உபகியா கொடுத்தால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆட்டை மாட்டை எடுத்துக்கொண்டால் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும், நுழைந்திருக்க வேண்டும். உலமாக்கள் எந்த அளவு கருதுகிறார்கள் என்றால், 1 வருடம் 2 வருடம் பூர்த்தியாகி ஒரே ஒரு நாள் இருக்கிறது பூர்த்தியாகவதற்கு, அந்த தினத்தில் அந்த மாட்டையோ ஆட்டையோ கொடுத்தால் பெருநாளுடைய தினத்தில் 1 நாள் வயது குறைவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது உபகியாவாக மாறாது. வியாபாரிகள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். கொடுத்தவர்களுக்கு நன்மை கிடைத்துவிடும் நம்பி கொடுப்பார்கள். பொடுபோக்கு செய்தால், ஏமாத்து செய்தால் அந்த பாவத்தை குறைத்து அதிகம் என்று சொல்லி விட்டவர்கள் நாளுக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த டிபார்ட்மெண்டை எடுத்தால் இஸ்லாம் பேசிய மாதிரி வேறு எந்த சட்டமும் இந்த பூமிக்கு மேலாம் பேசவில்லை. வயது எத்தனை இருக்க வேண்டும், அது நொண்டியாக இருக்கக்கூடாது, மெலிந்ததாக இருக்கக்கூடாது, நோயில்லாததாக இருக்க வேண்டும். கொம்பு பித்தத்து காது அறுக்கப்பட்ட பிராணிகள் அது கொடுக்க முடியாது. இது இஸ்லாம் பேசியது, இந்த நாட்டு சட்டமும் பேசவில்லை. சுபஹானல்லாஹ். இந்த விடயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இஸ்லாம் சுட்ட தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறாக அழகான முறையில் எப்படிப்பட்ட பிராணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பேராந்தனி டிபார்ட்மெண்ட் பேசியதை விட தீனுல் இஸ்லாம் மார்க்கம் பேசியிருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒன்றுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து அமைச்சு சம்பந்தப்படுகிறது குர்பானியுடைய விஷயத்தில். இது மிக உக்கிரமாக ஜாக்கிரதையாக கட்டாயமாக இந்த காலத்தில் பேசப்பட வேண்டிய விடயம். சென்ற காலங்களில் பிரச்சினை வந்ததற்கு பிரதானமான காரணம் தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன், பிராணிகளை கொண்டு வருவது. சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உல்ஹியா கொடுத்தவர்கள் இருப்பீர்கள், அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் அநேகமாக இந்த இடத்தில் இருப்பீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிராணியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாட்டுடைய ப்ரொசீஜர் என்ன, சட்டம் என்ன, அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும், அந்த பிராணிக்கு பெர்மிட் எடுக்க வேண்டும், ஏற்றுகின்ற வாகனத்துக்கு பெர்மிட் எடுக்க வேண்டும், எத்தனை பிராணிகளை ஒரு வாகனத்தில் ஏற்றலாம் என்ற கடிதம் இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒட்டுமொத்தமான சமாச்சாரமும் இன்று நாட்டு சட்டத்தில் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு பிராணியை கொண்டு வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசுகிறது. தீனுல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம் இன்று நேற்று அல்ல, இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் அல்ல, 1408 வருடங்களுக்கு முன்னால். மிருகங்களுடைய உரிமை அல்ல அது, இரண்டாவது மிருகத்துடைய உணர்வை பேசிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம். உணர்வை மதித்த மார்க்கம், உரிமை அல்ல. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், திருமதி வெளிவாயன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு யுத்தத்தை முடித்து வெற்றி வெற்றிவாதிகள் சூடிக்கொண்டு மதீனத்தில் முனவராயை நோக்கி நடை போடுகின்றார்கள். இரவு நேரம் பிடிக்கிறது, நடுப்பாலை வரும், தங்க வேண்டிய கட்டம் வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார், இதற்கு பின்னால் பயணத்தை மேற்கொள்ள முடியாது, இந்த இடத்தில் உங்களுடைய விருப்புகளை டென்ட்டுகளை அடித்து தங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எல்லாம் அவசர அவசரமாக விரிப்பை விரித்தார்கள், டென்ட்டை அடித்தார்கள். ஒரு சஹாபி வந்து சொன்னார், ரசூலுல்லாஹ் அவருடைய ஜிஹாது கூட ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்ற சங்கதியை சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், இதை பேசியது ரசூல். இதை சொன்னார்கள், அதை கால்நடை நடக்கின்ற பாதையிலே செல்கின்ற அந்த மிருகத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்று ஜிஹாதை கூட தாழ்த்தி பேசினார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால். இஸ்லாம் இந்த மிருகத்துக்கு கொடுத்த உரிமை அல்ல, அதனுடைய உணர்வை எப்படி மதித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சாதாரணமான விஷயமா? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், ஒரு மனிதர் ஒரு சஹாபி அந்த பிராணியை இழுத்து கொண்டு வருகிறார் ஒட்டகத்தை, அந்த பிராணி கஷ்டப்பட்டு வருகிறது, உணர்கிறார்கள் கஷ்டப்பட்டு அது முன்னெடுத்து வைக்கிறது. அதுல உமருடைய முகம் சிவத்தது, உமருடைய முகம் சிவத்தது, கோபம் அதிகரித்தது. நண்பரே, இந்த பிராணியை நீ இப்படி கரடு முரடாக நடத்த வேண்டாம், கரடு முரடாக நடத்தாதீர்கள், கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள். அதுவும் மிருகம், அதற்கு உணர்வு இருக்கிறது, அதற்கு வலி இருக்கிறது. எப்படி மனிதர்களாகிய எங்களுக்கு உணர்வும் வலியும் இருக்கிறதோ அது போன்று அந்த மிருகத்துக்கும் உணர்வு இருக்கிறது. எனவே அழகான முறையில் அந்த பிராணியோடு நடந்து கொள்வாப்பா. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியுடைய ரிவாயத், ஒட்டகம் வந்து அழுதது, ஒட்டகம் வந்தது முறைப்பாடு செய்தது. சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி பேசுகிறது, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய எஜமான், என்னோட கடினமாக நடக்கிறார் யார் சொல்லல்லா, சுமக்க முடியாத சுமைகளை சுமத்த நடக்கிறார் யார் சொல்லல்லா, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், ஒட்டுமொத்தமான சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிமில் முஜ்ஜமா முஜ்ஜமா. ஏ என்னுடைய அருமை தோழர்களே, வாய் பேச முடியாத உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத வருத்தங்களை சொல்லி காட்ட முடியாத இந்த மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நல்ல விதமாக அதற்கு மேலான் நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். வேலை வாங்குங்கள். அதை நீங்கள் இடைஞ்சல் செய்யாமல் கஷ்டப்படுத்தாமல் அதை விட்டுவிடுங்கள் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், பக்தாதுல பக்தாதுல ஈராக்கல மதீனத்துல் முனவ்வரா உமர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபா அமீருல் முஃமினீன் அங்கே கேள்விப்படுகிறது, பக்தாதிலே ஒரு மிருகங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதை கடந்து போறதாக இருக்கிறது. உடனடியாக கட்டளையிட்டார்கள், அந்த பாதை சரி செய்யப்பட வேண்டும். லவ் லம் யுஸ்ஃபி, அந்த பாதையை உமர் சரி செய்யாமல் அதிலே நடக்கின்ற ஏதாவது ஒரு பிறவி கால்கடிக்கு விழுந்து என்னமாவது நடந்தால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த உமரை எழுப்பி நரகத்துக்கு முன்னால் நிப்பாட்டி நீ ஏன் அந்த பிராணிக்கு பாதையை சரி செய்து கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? எப்படி வாழ்ந்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள், எப்படி மதித்தார்கள் கண்ணியமானவர்களே. எனவே நான் சொல்ல வருகின்ற விடயம் இதுதான். இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குர்ஆனியை கொண்டு வருவதல்ல, அது போகின்ற பாதைக்கே இடைஞ்சல் கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம். நாலு குர்ஆனிகளை ஏற்ற சொன்னால் 40 ஏற்றினால் எப்படி இருக்கும்? நாலு குர்ஆனி ஏற்றுகின்ற வண்டியில் 40 குர்ஆனிகளை சென்ற வருடங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அனுமதி கொடுத்திருக்கிறது 12 பிராணி, ஏற்றி இருக்கிறார்கள் 40 பிராணி. அதுல 2-3 கற்பிணி கற்பத்திலே அந்த சிசு வயசு அந்த பிராணி, அதுல 2 பிராணி செத்து கூட நெருக்கம். இது என்ன அமல்? இவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்வாரா? இது அமலா? அந்த குடிக்க போய் சேர்த்தை பூசிய கதை அங்க மாறக்கூடாது. அதனால் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எதையும் விட்டு வைக்கவில்லை. சரியாக நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் இந்த அமலை செய்தோம் என்றால் யாருக்கும் எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே இரண்டாவது மினிஸ்ட்ரி டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து அமைச்சு சம்பந்தப்படுகிறது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, ஹெல்த் மினிஸ்ட்ரி. இதாக முக்கியமானது ஹெல்த் மினிஸ்ட்ரி. இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே பல பிரிவுகள் டிபார்ட்மெண்டிங், அதில் ஒன்றுதான் பிஹெச்ஐ. எல்லோருக்கும் தெரியும் பிஹெச்ஐ, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு டிபார்ட்மெண்ட் என்கிறது எங்களுக்கு தெரியும். அடிக்கடி கடைகளுக்கு பாய்வார்கள், செக் பண்ணுவார்கள். இது அவர்களுடைய பொறுப்பு. நான் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஏதாவது ஒரு பொருள் இது சாப்பிடுவதற்கு உகந்ததா, இது ஹெல்தியானதா, இது சுத்தமானதா, இது மனிதனுடைய உடம்புக்கு நல்லதா அல்லது தீங்கிழைக்கக்கூடியதா என்பதை செக் பண்ணுகின்ற டிபார்ட்மெண்ட் தான் பிஹெச்ஐ. சுபஹானல்லாஹ், இந்த தலைப்பை மட்டும் பேசினால் மார்க்கத்துடைய சைடில் மாதக்கணக்கு பேசலாம். இந்த குர்ஆனுடைய விடயத்தில் மட்டும் சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு இஸ்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக தெட்ட தெளிவாங்க. இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய தலைப்புக்கு கீழால் இஸ்லாம் மிக சிறப்பாக பேசியிருக்கிறது. எந்த பிராணி சாப்பிட வேண்டும், எப்படியான பிராணியை சாப்பிட வேண்டும், அந்த பிராணி எப்படி இருக்க வேண்டும், அந்த மாமிசம் எப்படி இருக்க வேண்டும், எந்த பிராணியுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட் பேசியதை விட ரப்பு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுகிறார் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது. நான்கு சூராக்களில் ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ் திருப்பி 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 இந்த கால்நடைகள் மாமிசத்துடைய விடயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் பக்ரா வல் அன்ஆம் வல் மாயிதா வல் நஹல், இந்த நான்கு சூராக்கள்லையும் அல்லாஹ் எந்த பிராணியுடைய மாமிசத்தை சாப்பிட வேண்டும், எது ஹலால் எது ஹராம் என்ற தெளிவை வேறு எதை கொண்டும் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லாத அளவுக்கு திட்ட தெளிவாக அல்லாஹ் இந்த விடயத்தில் பேசியிருக்கிறான். அதுல மாயிதால பக்ரா மாயிதால வரக்கூடிய ஆயத்து தான் ஹுர்ரிமத் அலைக்கும் உல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி வல் முன்ஹனிகத்து வல் மவ்கூதத்து வல் முத்தரத்தியத்து வல் நஸீஹத்து வமா அக்கல ஸப. ஏழு பிராணிகளை எல்லாம் பேசியிருக்கிறான், ஏழு வஸ்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறான், ஒன்பது. இந்த ஒன்பதும் சுத்தமான ஹராம், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனித கோடிகளுக்கும் இதை சாப்பிடக்கூடாது. காரணம், உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்தும். முதலாவது அல்லாஹ் சொல்றான் மைத்த செத்த பிராணிகளை சாப்பிடவே கூடாது, ஹராம் ஹராம். எங்களுக்கு ஹலால் இல்லை, அது எங்களுக்கு மட்டுமல்ல நிலவு, முழு உம்மத்துக்கும் நிலவு. இதை விளங்கியது ஜப்பானில் இன்று கேட்டுப்பார்கள், ஜப்பானில் இருக்கக்கூடியவர்கள் சுபஹானல்லாஹ், ஜப்பானிய மக்கள் ஹலால் மாமிசத்தை தேடி விரைகிறார்கள், தேடி விரைகிறார்கள். எங்களுக்கு ஹலால் மாமிசம் தான் வேண்டும், உண்மையை புரிந்து கொண்டு விட்டோம், ரிசர்ச்சை நாம் கண்டுவிட்டோம். அதனால் எங்களுக்கு முஸ்லிம்கள் அறுக்கின்ற மாட்டு இறைச்சி தான் எங்களுக்கு தேனு வேணும் என்று ஹலாலை ப்ரோமோட் பண்ணுங்கள் என்று அந்த நாட்டு மக்கள் எங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்ற 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் மேலோட்டமாக சொன்ன உண்மையை இன்று அந்நிய சமூகம் விளங்குகிறது. மைத்தத் செத்த பிராணி ஹராம், வத்தம் ரத்தம் ஹராம், ரத்தம் ஹராம். சாதாரணமான ஒரு படைப்பு அல்ல ரத்தம், முழு கிருமிகளும் ரத்தத்தில் தான் சங்கமிக்கின்றன. ரத்தம் ஹராம். வலஹ்முல் கின்ஜீர், மூணாவது அல்லாஹ் சொல்றான் பன்றி இறைச்சி ஹராம், பன்றி இறைச்சி சுத்தமான ஹராம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் ஓமா உஹில்ல லிகைரில்லாஹி பி, அல்லாஹ் அல்லாத பெயரை கொண்டு சொல்லி அறுக்கப்பட்ட நேர்ச்சை வைத்த, அது மாமிசமாக இருக்கட்டும் வேறாவது இருக்கட்டும், நேர்ச்சை வைத்து அல்லாஹ் அல்லாவதுக்காக வேண்டி வைத்தால் அந்த சாப்பாட்டையும் சாப்பிடுவது ஹராம், கூடாது. அல்லாஹ் அல்லாததற்காக வேண்டி அறுக்கப்பட்டது, அல்லாஹ் அல்லாததற்காக வேண்டி நேர்ச்சை வைக்கப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிட முடியாது. இது குர்ஆன் தடை செய்திருக்கிறது. அடுத்தது கண்ணியமானவர்களே, வல் முன்ஹனிகா, கழுத்து நெருக்கி. இன்னைக்கு நிறைய சிஸ்டங்களை பார்க்கிறோம் அறுப்பதற்கு கழுத்தை நெருக்கி கொலை செய்கிறார்கள், இது குர்ஆன் பேசுகிறது, இது ஹராம். வல் மௌகூதத்து, அடிபட்டு செத்தது, இது ஹராம். வல் முத்தரத்தியத்து, மேலிருந்து கீழே விழுந்து செத்தது. வல் நஸீஹத்து, கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்தது. வமா அஹல ஸபர், அதாவது வேட்டை பிராணிகள் சிங்கம் புலி கரடி ஓநாய் கடித்து செத்த பிராணிகளை சாப்பிடுவது. இதை ஆராய்ச்சி கெடுத்தார்கள் விஞ்ஞானிகள், ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் இதை ஹராம் என்று சொன்னான். சுபஹானல்லாஹ், சமீபத்தில் கூட பேராதனை யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது, ஹலாலான கோழிக்கும் ஹராமான கோழிக்கும். எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், செத்த கோழிக்கும் முஸ்லிம்களால் அறுக்கப்பட்ட கோழிக்கும் மத்தியிலே ஆராய்ச்சி செய்யப்பட்டது. ஆச்சரியமான ரிசர்ச்சை பேராதனைய பல்கலைக்கழகம் வெளியிட்டது. வெளியிட்டது என்னது? செத்ததையும் அறுக்கப்பட்டதையும் வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். செத்தனுடைய மாமிசத்துடைய கலர் நிறமே மாறியிருந்தது. அறுக்கப்பட்ட கோழியுடைய அந்த மாமிசம் ஃப்ரெஷ்ஷாக அழகான முறையில் செழிப்பாக இருந்தது. ஆராய்ச்சி செய்தார்கள். சுபஹானல்லாஹ், கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நேர்த்தோடு சொன்னேனே நான், இஸ்லாம் சொல்லுகின்ற அறுவல் அல்லாமல் கழுத்து நெரிக்கப்பட்டு மேலிருந்து விழுந்து அடிபட்டு குத்தப்பட்டு செத்த அந்த பிராணிகளுடைய ரத்தம் இருக்கிறது, அது தஜம்முத், கட்டியாகிற ஸ்டபிலைசர், கட்டியாகிறது. ரத்தம் கட்டியாகி அந்த ரத்தம் மாமிசத்தோட சேருகிறது. மாமிசத்தோட சேருகின்ற நேரத்தில் அந்த ரத்தத்தில் உள்ள அத்துணை கிருமிகளும் மாமிசத்தோடு இணைகிறது. சுபஹானல்லாஹ், மாமிசத்தோடு இருக்கிறது. இதை சாப்பிட்டால் நவீன ஆராய்ச்சி வந்தது, சில நேரம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான கிருமிகள், ஒரு காலம் இருந்தது என்ன நடந்தாலும் கிருமி என்றால் எங்களுக்கு என்னவென்றே தெரியாது. இன்றைக்கு கால சின்னொரு கீறல் வந்தாலே கால வெற்ற அளவுக்கு கிருமி பாவுகிறது என்று பேசுகிறார்கள். சின்னொரு சக்கரை பிரித்தாலே ஆட்டுக்குள்ளே கிருமி போய் இருக்கிறது, ஆட்டை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. அதற்கெல்லாம் காரணம் இது போன்ற விடயங்களை உட்கொண்டது. அந்த கிருமியுடைய தாக்கம் சமூகத்தை வாட்ட ஆரம்பித்தது. ஒரே காரணம் எழுதுகிறார்கள் அந்த யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்ல, முஸ்லீம்கள் அறுக்கின்ற இந்த பிராணியின் மூலமாக அவர்கள் அறுக்கின்ற நேரத்தில் அந்த பிராணியுடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒட்டுமொத்தமான இரத்தமும் வெளியேறுகிறது. அந்த மாமிசம் ஃப்ரெஷ்ஷாக மாறுகிறது. அந்த மாமிசத்திலே நோய் கிடையாது. யார் சொன்னது, எப்ப சொன்னது? குர்ஆன் சொன்னது 1400 வருடங்களுக்கு முன்னால். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இதெல்லாம் நாம் கருத்து கேட்க வேண்டும். சாதாரணமான விடயம் அல்ல. இஸ்லாம் சொல்லுகின்ற அகவை முறை சொல்லி தருகிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள். 4 நாளங்கள் அறுக்கப்பட வேண்டும். இதற்கு பெயர்தான் இஸ்லாமிய அறுவல் முறை. ஒன்று உணவுக்குழாய், மூச்சுக்குழாய். உணவுக்குழாய், மூச்சுக்குழாய். இரண்டாவது 2 நரம்புகள், உடம்பிலிருந்து மூளைக்கு, ஆட்டு கீழிருந்து ஆட்டுக்கு வருகின்ற இரத்த நாளம், மூளையிலிருந்து ஆட்டுக்கு வருகின்ற இரத்த நாளம். இந்த 2 இரத்த நாளமும் அந்த 2 குழாயும் அறுக்கப்பட்டால் தலையில இருக்கக்கூடிய முழு இரத்தமும் அந்த அறுக்கப்பட்ட அந்த நரம்பின் மூலமாக வெளியாகிவிடும். உடம்பிலே இருக்கக்கூடிய அத்துணை இரத்தங்களும் கீழிருந்து வருகின்ற நரம்பு அறுக்கப்படுவது மூலமாக வெளியேறுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? கீழிருந்து மூளை இரத்தம் குறையும் போது முழு உடம்புக்கும் ஏதாம் செய்கிறது. எனக்கு இரத்தம் குறைகிறது, உங்களுடைய இரத்தத்தை அவசரமாக அனுப்புங்கள். முழு உடம்பும் இரத்தத்தை உஷு பண்ணுகிறது மூளைக்கு. அங்க டேமேஜ் ஆகி இருக்கிறது. ஒட்டு மொத்தமான இரத்தமும் அறுக்கப்பட்ட அந்த நாளத்தின் மூலமாக இரத்தம் வெளியே அந்த பிராணியுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இரத்தங்களும் வெளியேறி அந்த மாமிசம் சுத்தமான மாமிசமாகிறது. இது 500 சிஸ்டம். லண்டன்ல 500 சிஸ்டத்தில் இந்த அறுவல் ஆராய்ச்சி நடந்தது. அதில் அவர்கள் முடிவெடுத்த ஒரே ஒரு சிஸ்டம் முஸ்லீம்கள் சொல்லுகின்ற அந்த அறுவல் சிஸ்டம் மட்டும்தான் சாப்பிடுவதற்கு ஆரோக்கியத்தை தருகின்ற சிஸ்டம். சுபஹானல்லாஹ். இன்று உலகம் ஆச்சரியப்படுகிறது. அதிலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ விஞ்ஞானிகள் இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எப்படி பேசுகிறது இஸ்லாம் இதே? எப்படி பேசுகிறது? சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே பேச வேண்டிய நிறைவேறுகளுக்கு பேசுகிறது. 3வது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இது சம்பந்தப்படுகிறது. எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாம் பேசி இருக்கிறது. 4வது போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்படுகிறது. 5வது இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மினிஸ்ட்ரி. இதெல்லாம் கட்டாயமாக நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சமாச்சாரம். 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து வசதிக்கேற்ப மாட்டை வாங்குகிறார்கள். அறுத்ததற்கு பின்னால் கழிவை கொட்டுவதற்கு பொது காணை தேடுகிறார்கள். நான் உதவினோம். 2-3 லட்சம் கொடுத்து மாட்டை வாங்குகிறார்கள். அறுத்து பணியிட்டதற்கு பின்னால் அந்த கழிவுகளை கொட்டுவதற்கு பொது குப்பையை தேடுகிறார்கள். உதுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஓடவார ரோட்ல வருகின்ற ஒரு வேலையாரை பிடிச்சு 500 ரூபாய் கையில கொடுத்து இது எங்கேயாவது போட்டுட்டு போ என்று அவர்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவன் பொது ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பையில போட்டுட்டு போகிறான். அதன் நாய்கள் இருக்கிறது, நாசம் எடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தால போகின்ற அத்துணை பொதுமக்களும் நாசமா போவானாக பதுவாச்சி. இதுக்கு ஒரே மருந்து கூட்டு குருபானுடைய திட்டத்தில் அதற்குரிய ஏற்பாட்டை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களை உட்பகுதி அல்ல, வேறையாகக்கூடிய கண்ணியமான்களே, 2 லட்சம் செலவழிச்சு கொடுக்கின்ற இந்த குருபானுக்கு 1000 ஒரு குழியை தோண்டி அதை புதைக்கக்கூடிய ஏற்பாட்டை எங்களுக்கு செய்யலாம். இதை பத்தி இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கை. நாட்டு சட்டம் அல்ல, சொன்னதர சொல்லலாம். 2 பேர் இந்த பூமிக்கு மேலால் மவுத்துக்கு முன்னால் நாசமா போவான். 1, மக்கள் நடமாடுகின்ற இடத்துல சிறுநீர் மலம் கழிப்பவன் நாசமா போவான். சுபஹானல்லாஹ். அதீதங்கள் எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது பழம் கனி தரக்கூடிய மரங்களுக்கு கீழால் சிறுநீர் செத்த மாமிசங்களை கொத்துவதை பேசவில்லை ரசூலுல்லா. சாதாரணமாக நாட்டம் இருக்கக்கூடிய சிறுநீர் கழிப்பதன் மூலமாகவே அவனுக்கு இந்த பூமிக்கு மேலால் நாசம் உண்டாகும் என்றால் செத்த புராணியுடைய நாட்டம் எப்படி இருக்கும்? ரத்தம் கெட்டால் அதனுடைய நாட்டம் எப்படி இருக்கும்? எப்படி கண்ணியமானவர்களை பதுவா செய்யாமல் இருப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இடமிச்சம் ஜாக்கிரதையாக நிர்வாகம் உட்பட அனைவரும் கருத்தில் எடுக்க வேண்டும். அழகாக கொடுப்போம், கழிவுகளை அழகாக புதைப்போம். மாஷா அல்லாஹ், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வருவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய சுருக்கம் என்னென்றா, ஜும்மாவுடைய சுருக்கம் என்னண்டா, இப்பொழுதுதான் நாங்கள் மாடுகளை கொள்வனவோ பிராணிகளை கொள்வனவோ செய்கின்ற கட்டம். அது இதுக்கு பின்னாலதான் அவருடைய சிறப்புகள் ஏராளமாக தெளிவாக பேசுகிறார்கள். சம்பந்த தேவையான இன்றைக்கு தேவையான இருக்கும் என்று நினைத்து இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். மினிஸ்ட்ரிகள் அந்த கொண்டு வருகின்ற காலம் என்பதனால் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஐந்து மினிஸ்ட்ரி சம்பந்தப்படுகிறது. அந்த ஐந்து மினிஸ்ட்ரி சொல்லுகின்ற சட்டத்தை விட இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஐந்து மினிஸ்ட்ரியும் பேசுகின்றதை விட மிக தெளிவாக எங்களுக்கு அழகாக தெளிவை தந்திருக்கிறது. இதை நாம் சரியாக அலந்து தெரிந்து புரிஞ்சு ஆலோசனை செய்வோம் என்றால் அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் எங்களை மார்க்கத்துடைய வரைக்குள்ளே வந்துவிடும். எந்த பிரச்சனையும் சிக்கலும் இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் குர்பான் மூன்று விதத்தில் கொடுக்கலாம். தனியாக கொடுக்கலாம், அல்லது இன்னொரு ஊருக்கு போய் கொடுத்து விட்டு வரலாம், அல்லது கூட்டாக சேர்ந்து கொடுக்கலாம். ஏஜென்ட் என்ற அடிப்படையில், வகாலத் என்ற அடிப்படையில், முழு ஊரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டாக குர்பான் கொடுக்கலாம். மாஷா அல்லாஹ், இதுல இன்று நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஆக ஏற்றமாக கருதக்கூடிய ஒன்றுதான் கூட்டாக கொடுக்கின்ற நேரத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பங்கு கொள்ளக்கூடிய ஏழு, ஒரு மாட்டை ஏழு பேருக்கு சேர்ந்து கொடுக்கலாம். ஒரு மாட்டை வாங்குவது என்பது தனியான நபருக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இறைச்சியுடைய விலையை பார்த்தால் சிரமமான விடயம். அதை ஏழு பேர் சேர்கின்ற நேரத்தில் மாஷா அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கும் ஒரு பங்கை கொடுக்கலாம் என்ற ஒரு ஆசை, ஒரு தேட்டம், ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கிறது. அடுத்தது மாதிரி தனியாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு நபர், பல நபர்கள் ஒருத்தருடைய வீட்டுக்கு மட்டும் மாமிசம் கொடுப்பார்கள். எத்தனையோ வீடுகளுக்கு இல்லாதவர்களுக்கு கிடைக்காமல் போகும். இதை கூட்டாக செய்கின்ற நேரத்தில் நிர்வாகிகள் முன்னின்று மாஷா அல்லாஹ் அதனுடைய லிஸ்டை எடுத்து முழு ஊருக்கும் போகின்ற அமைப்பில் மாஷா அல்லாஹ் அழகான பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கூட்டாக கொடுக்கின்ற குர்பான்ல அமையப்பெறுவதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்து வருகிறோம். எது எப்படியோ, எது எங்களுடைய ஊருக்கு நல்லமோ அதை புரிந்து நாட்டுடைய சட்டத்தை விளங்கி அதற்கு தயாராகக்கூடிய அந்த நல்ல அந்த எண்ணத்தை நாம் எல்லோரும் உருவாக்கிக் கொள்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.